ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வித்யாரண்யர் அருளிய இந்த அருமையான நூலில் இந்த 6வது அத்தியாயத்தில் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 72 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். அதில் கடைசியாக பார்த்த 72வது ஸ்லோகத்தில் இந்த சனகவாதிகளை பற்றி பேசினார். அதாவது நம்ம இடத்துல வந்து 5 கோஷங்கள் இருக்குது. 5 கோஷங்களில் இந்த உடல் அபிமானத்தை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க இந்த உடலையே நான் என்று அபிமானிப்பார்கள். நான் அழிஞ்சிட்டா எல்லாம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உடம்பு மேலே ஒரு அபிப்பிராயம். அப்புறம் ஒருத்தர் மனசு, இன்னொருத்தர் பிராணன், இப்படி பல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க 5 கோஷங்களில். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொன்றா விசாரணை பண்ணி அத்வைத வேதாந்தத்தின் வழியில் பார்த்துக்கிட்டே வரும்போது, இங்கே விஞ்ஞானமய கோஷம் இருக்கு இல்லையா, அந்த விஞ்ஞானமய கோஷத்தை வந்து பௌத்த விஞ்ஞானவாதிகள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக விசாரணை பண்ணி விவேகத்தால் விழிச்சிக்கிட்டு ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. அதாவது நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்குவதற்கு எது காரணமாக இருந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சூன்யம் அப்படின்ட்டாங்க. அந்த சனகவாதிகளுடைய கருத்து வந்து சூன்யம், அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நினைவு வந்து அந்த ஸ்மிருதி இருக்கு இல்லையா, அது அனுபவ தொடர்ச்சி. அதாவது நாம் வந்து வித்யாரண்யர் சொல்ல வர்றது வந்து அனுபவ தொடர்ச்சி. அவங்க வந்து நிறைய ஞான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள முரண்பாடான கருத்து. அதனால் இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சணிகவாதத்தை மறுத்து அந்த கூடஸ்த சாட்சி சைத்தன்யத்தை வந்து நிருபப்பாக்கிறார் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா இங்கே அத்வைத வேதாந்தம் வந்து அதைத்தான் ஆழமாக நமக்கு புரிய வைக்குது. கூடஸ்த சாட்சி சைத்தன்யம், அது என்ன கூடஸ்தன்னா என்ன அப்படின்னா, புத்தியில் பிரகாசிக்கின்ற அறிவு, அதுதான் கூடஸ்தன் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இப்போ அடுத்தது இந்த 73வது ஸ்லோகத்தில் மீண்டும் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா புரிய வரும், அதை பார்ப்போம். சித்திரதீபம் 73வது ஸ்லோகம். விஞ்ஞானமய கோஷோ அயம் ஜீவ இத்யாகமா ஜவுஹு சர்வ சம்சார ஏத்தஸ்ய ஜன்ம நாச சுகா திகா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல இந்த விஞ்ஞானமய கோஷம்தான் ஜீவன் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அப்போ அந்த அடிப்படையில் பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம் முதலான முழு சம்சாரமும் இந்த ஜீவனுக்கே உரித்தானது என்பதாக கருதுகிறார்கள் என்று சொல்றார். அதாவது இங்கு வித்யாரண்யர் குறிப்பாக வந்து விஞ்ஞானமய கோஷத்தை நினைவுபடுத்துகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதை வந்து தைத்திரி உபநிஷத்துல பார்க்கலாம். அன்யோ அந்தர ஆத்மா விஞ்ஞானமயா அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும். அதாவது அந்த வாக்கியம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த விஞ்ஞானமயமே ஆத்மா, விஞ்ஞானமய கோஷ அயம் ஜீவகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தைத்திரிய உபநிஷத்தில் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்தாக வித்யாரண்யர் கொண்டு வந்து முன்னிறுத்துறார் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. அப்போ வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பினோம்னா, பொதுவாக மக்களுடைய மனோபாவம் வந்து ஜீவன் அப்படின்னா உடலோடு தொடர்பு கொண்ட நான் ஜீவன் என்று தான் நினைப்பார்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீவன் என்றால் அந்த ஜீவிதம் இருக்கு இல்லையா, வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம இடத்துல. அப்போ அந்த ஜீவிதத்தில் நான் இருக்கிறேன், அதனால நான் தான் ஜீவன் அப்படின்னு தன்னை இந்த உடலாக அபிமானிக்கின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த பூர்வ பட்சியினுடைய பார்வையில் இங்கே அந்த ஜீவன் என்பது விஞ்ஞானமய கோஷம் என்பதாகவும் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ சணிகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, அந்த ஜீவன் என்பது வந்து அவர்கள் உடல் என்று அபிமானித்தாலும் அவங்க அன்னமய கோஷத்தில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் விசாரணை பண்ணி விவேகத்தால் விழிச்சிக்கிட்டோம், அந்த கூடஸ்தன் தான் இங்க ஜீவனா இருக்குது. அதாவது பரமாத்மா ஒருத்தர் இருக்கார், இங்க கீழே ஜீவாத்மா நான் ஒருத்தர் இருக்கிறேன், அது அந்த அறிவு பிரகாசிக்கிற அந்த பிரதிபிம்பமாவே இருந்தாலும் இதுதான் ஜீவன்கிற நிலையில விஞ்ஞானமய கோஷத்தை அறிகிறவன், தீர்மானிக்கிறவன், அனுபவிக்கின்றவன் என்பதாக அந்த புத்தியை மையமாக வைத்துக்கொண்டு அந்த நான் உணர்வே ஜீவன் அப்படின்ட்டு அவர்கள் அபிமானிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இங்க வந்து ஒரு நுண்ணிய வேறுபாடை நம்ம பார்க்கணும். அதாவது இங்க ஒரு விஷயத்த அனுபவமாக்குவது புத்தி அப்படின்னு சணிகவாதி கருதுகிறான். சணிகவாதின்னா புத்த மதத்தை சார்ந்தவர்கள். சர்வ சம்சார ஏதஸ்ய அப்படின்னு ஒரு வரி வருது. அப்ப இந்த வரி என்ன சொல்லுதுன்னா, சம்சாரம்னா அந்த பிறப்பிறப்புங்கிற சக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து புத்திக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப மரணம் யாருக்கு, பிறப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டா அது புத்திக்கு தான் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. சுகம் யாருக்கு, துக்கம் யாருக்குன்னு கேட்டாலும் புத்திக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வேதாந்தத்துல இதைத்தான் நம்ம வந்து கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க அனுபவிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க வித்யாரண்யருடைய நுட்பம் வந்து வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை தவறுன்னு சொல்லல, ஆனா சாதாரண மனிதன் அனுபவத்தில் இது உண்மையாகவே தோன்றுகிறது. நாம் அனைவரும் துக்கப்படும் போது நான் துக்கப்படுகிறேன் என்றுதான் சொல்கிறோம். ஆனா அந்த நான் வந்து உடல் அல்ல, மூச்சு அல்ல, மனம் கூட அல்ல, அந்த புத்தியோடு சேர்ந்துள்ள ஜீவ உணர்வு. அதனால்தான் இதை முந்தைய எல்லா பூர்வ பட்சிகளுடைய வார்த்தைகளை விட வலிமையானதாக பார்க்க முடிகிறது என்பதை வித்யாரண்யரும் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்க முடிகிறது. அதாவது இப்ப வந்து நான் துக்கப்படுகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்முடைய புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் தான். அதாவது நம்மளை நம்ம அபிமானிப்பதே நம்ம இடத்துல இருக்கிற புத்தியின் மூலமா தான் நான் துக்கப்படுகிறேன், நான் சுகப்படுகிறேன்னு சொல்ல முடியுமே தவிர உடல் சொல்லாது, மூச்சு சொல்லாது. அப்ப இங்க புத்தி தான் அதை விசாரித்து அந்த சுகத்துக்கத்தை பிரிச்சு பார்க்குது. அப்ப அந்த அடிப்படையில இங்க நித்திய அனித்திய வஸ்து விவேகமும் அந்த புத்திசாலித்தனத்துல தான் கொண்டு வர முடியும். அதனால புத்தி இல்லாம நம்ம வாழவும் முடியாதுங்கிறத வித்யாரண்யர் மறுக்கல. நீ புத்தி இல்லாம இருக்கணும்னு சொல்ல வரல அவரு. அவர் எல்லாத்தையும் கரெக்டு தான், ஆனா உடல், இந்திரியம், பிராணன், மனம், புத்தி என்று வரிசையாக அந்த ஏணியில மேலே ஏறி வந்திருக்கிறதுல இந்த புத்தியை பிடித்தவர்கள் புத்திசாலிகள் தான் அப்படிங்கிறத வித்யாரண்யர் வரவேற்கிறார் என்றுதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. ஆனாலும் இங்க இன்னொரு படியில இன்னொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியப்படுகிற பொருள் மேலும் மேலும் நுண்ணியதாகிறது, ஆனால் இன்னும் அது அறியப்படுகிறதே என்பதுதான் இங்க மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று பார்க்கிறோம். எப்படின்னா, இப்போ அறிபவன் இந்த புத்தியாக இருக்கலாம், ஆனா அறியப்படுபவைகள் இருக்கே, அது உடல் இருக்கு, மனசு இருக்கு. அப்ப இந்த மாதிரி மற்ற விஷயங்களே அறிகின்றது இருக்கு இல்லையா. அப்படி இந்த உடலை, இந்த உலகத்தை அறிகின்ற அந்த புத்தி இருக்கானே, அந்த புத்தியை அறிகின்றவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம இங்க எழுப்பணுமா வேண்டாமாங்கிறது தான் வித்யாரண்யருடைய கருத்து. வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, சரி இப்ப நீ சொல்ற மாதிரி இந்த உலகத்தை அறிகிறது புத்தி தான், அந்த புத்திசாலித்தனத்தினால்தான் இது பேனான்னு பாக்குறப்பா, இது பென்சில்னு பாக்குற, அப்ப நீ பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவுவாதியா முன்னேறி இருக்கிற, அதையெல்லாம் நம்ம வந்து மறுக்கவே இல்லை, நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா அந்த புத்திசாலித்தனத்தினால்தான் நம்ம இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற பக்குவம் இருக்கு நமக்கு. புத்தி இல்லைன்னா நமக்கு பகுத்து பிரித்து பார்க்க தெரியாது. அப்போ புத்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் அந்த புத்தியையும் அறிகின்றவன் யார் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் இல்லையா. அதை தான் பிருகதாரண்ய உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, திருஷ்டாரம் பஷ்யே கிம், பார்ப்பவனை எதனால் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்போம். அந்த புத்தியை அறிபவன் யாரு? அந்த புத்தியை அறிபவன் புத்தியாக இருக்க முடியாது. அப்ப புத்தியையும் அறிகின்றவன் எவனோ அவனே சாட்சி. அதுதான் வித்யாரண்யருடைய ஆழமான கருத்து. அது வித்யாரண்யருடைய கருத்து மாத்திரம் அல்ல, அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான கருத்து. ஏன்னா ஆதி ரிஷிகளுடைய கருத்து அது. ஏன்னா இந்த அத்வைத வேதாந்தத்தை வந்து நமக்கு எடுத்து விளக்கக்கூடிய அந்த குருமார்களின் வரிசையில வித்யாரண்யரும் வராரு. அப்ப வித்யாரண்யரும் இதை எடுத்து நிரூபணம் செய்யறார். புத்தி வந்து எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருந்தாலும் அந்த அறிவை அறிகின்ற ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு தான் இங்க சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு இங்க நமக்கு புரிய வைக்கிறார். அத அடுத்த ஸ்லோகத்துல திருப்பி அதை பத்தி நமக்கு நிரூபணம் செய்வார். அது எப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை நான் அறிகிறேன். இப்போ அந்த எண்ணத்தின் மூலமாக எனக்கு ஒரு தீர்மானம் வருது, இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அல்லது அந்த எண்ணத்தின் மூலமாக ஒரு குழப்பம் வரலாம். அப்போ அது குழப்பமோ தீர்மானமோ இல்லை அதன் மூலமாக ஏதேனும் ஒரு விஷயம் நடந்தா அந்த அறிபவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள நம்ம எழுப்பணும் இல்லையா. அந்த அறியும் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்தா தான் விஞ்ஞானமய கோஷத்திற்கும் அப்பாற்பட்ட அந்த சாட்சி சைத்தன்யம் இருப்பதை நாம் அறிய முடியும். அப்போ இங்க விஞ்ஞானமய கோஷமே ஜீவன் என்று கருதுகின்ற ஆகமவாதிகளும் கணிகவாதிகளும் அந்த சம்சாரம் என்பது புத்திக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் நினைவு அனுபவம் எனப்படும் அத்தனை சம்சாரமும் புத்தியோடு தொடர்புடையதாக தோன்றுகிறது. ஆனால் வேதாந்தத்தின் இறுதி கேள்வி அந்த விஞ்ஞானமய கோஷத்தையும் அறிகின்றவன் யார் என்றுதான் நாம் இந்த இடத்துல கேட்கிறோம். அதுக்கான பதில் வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். ஸ்லோகம் 74. விஞ்ஞானம் சனிக்கம் நாத்மா வித்யுதப்ர நிமேசவத் அந்யஸ்யா அனுபலத்வாச் சூன்யம் மாத்யமிகா ஜகுகு. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த மேகம் அந்த கண் துடிப்பு போன்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சன நேரத்துல தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த அடிப்படையில அந்த மாதிரி புத்தியும் அப்படிதான் ஒரு செகண்ட் அப்படியே ஃபிளாஷ் ஆகும், இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அல்லது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு உள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் ஆகும், அதை வச்சுதான் நம்ம வாழ முடியும். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய போறோம், அல்லது அந்த இடத்துல ஒரு நெருப்பு இருக்கு, அதை தொடலாமா தொடக்கூடாதா, அப்படி தொட்டா சுடுது உடனே கையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மின்னல் மாதிரி உங்களுக்குள்ள அந்த கமாண்ட் வந்து போகும், உடனே நீ அதை எடு கை சுட்டுடும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த நெருப்புல கை வச்ச உடனே நம்ம, அல்லது ஒரு சூட்ல கை வச்ச உடனே எடுத்துடுறோம். ஒரு சூடான பாத்திரத்தை போய் தெரியாம தொடுறோம், அந்த சூடான பாத்திரம் வந்து சாதாரண பாத்திரம்னு நினைச்சுக்கிட்டு கொண்டு போய் கையை வைக்கிறோம், அதை சூடு தாங்கல, உடனே டக்குன்னு கையை உருவுறமே, அதை உருவுன்னு சொன்னவை யாரு, அந்த கையை டக்குன்னு எடுன்னு சொன்னவை யாரு, அந்த கையை இயக்குகிறவை யாரு, அதுக்கு பின்னாடி புத்திசாலித்தனம் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் அது சொல்லுது சுட்டுக்குவே கையை டக்குன்னு எடுத்துக்கொண்டு, அது சொன்ன மறுவினாடி நம்ம டக்குன்னு கையை இழுத்துக்க முடியுது இல்லையா. அப்ப இது மாதிரி நமக்குள்ள இருந்து ஒன்று இயக்குது இல்லையா, அதுதான் உள்ளுணர்வுன்னு பேரு. ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது இதை செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சடனா நமக்கு உள்ள இருந்து ஒரு கமாண்ட் ஃபிளாஷ் ஆகும் இல்லையா, அந்த விஷயத்த நம்ம புத்தியா பாக்குறோம். ஆனா அதுவே ஆத்மா கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். ஏன்னா ஆத்மா வந்து நீ இதை செய்ய இதை செய்ய வேண்டாம்லாம் சொல்லாது, அது சும்மா தான் இருக்கும். ஆனா அதனுடைய அதிஷ்டானத்துலதான் இங்க புத்தி இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த சன நேரத்தில் தோன்றி மறையக்கூடிய அந்த மின்னல் போன்று வந்து போகின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை ஆத்மா என்று கருதக்கூடாது. அதற்கு பிறகு வேறு எதுவும் அனுபவத்தில் கிடைக்காததால் அந்த சூன்யமே உண்மை என்று மாத்தியமிகர்கள் கூறுகின்றனர் என்று அவர்களை பத்தியே திருப்பி பேசுறார். அதாவது சூன்யவாதிகள் மாத்தியமிகர்கள் அப்படின்னாலும் அந்த சூன்யவாதிகள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள், அதுல நிறைய பிரிவினர்களும் இருக்கிறாங்க. அதுல புத்த மதத்திலே ரெண்டு பிரிவுகள் இருக்கு, அதுல வந்து இவர்கள் இப்படி சொல்றார்கள் என்று சொல்லிவிட்டு போறார். அப்ப இந்திய தத்துவ வரலாற்றில் மிகப்பெரிய கேள்வி இல்ல ஒன்னு என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால் எது மிஞ்சுகிறது என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ சணிகவாதிகளோ சூன்யவாதிகளோ அல்லது மாத்தியமிகர்களோ இது மாதிரி பலரும் வந்தார்கள் நம்முடைய பாரத தேசத்துல. ஆனா இவர்கள் எல்லாம் வந்து கடைசியில் அந்த விஞ்ஞானமய கோஷத்தின் அடிப்படையில அந்த விஷயத்தை வந்து சூன்யம்னு சொன்னா, இங்க கடைசியில எது எஞ்சுது, சூன்யம்தான் எஞ்சுதா, அங்க ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை என்று சொல்ல முடியாதுங்கிறது நம்முடைய வேதாந்தம் சொல்ற விஷயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம இடத்துல அவங்களுக்குள்ள வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான் அதுக்குதான் அந்த ஒரு விதை கதை உங்களுக்கு சொன்னேன், விதை எப்படி உங்களுக்கு வந்து அந்த கடுகு சைஸ்ல இருக்கிற விதையை வந்து உடச்சி பார்ப்பான்னு சொல்றாரு, உடச்சி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. அப்போ அங்க சூன்யம் தான் சொல்லணும், ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அதுல இருந்து எப்படி இவ்வளவு பெரிய மரம் வந்ததுன்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டா பதில் சொல்லணும்ல. அப்ப அது மாதிரி இங்க வந்து அந்த சூன்யம்னு சொல்லக்கூடிய அந்த புத்தியாகவே இருக்கட்டுமே, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை எப்படி படைக்குது, ஒரு சின்ன விதையிலிருந்து அந்த மரமா மாறி அதுல இலைகள் கிளைகள் காய்கள் கனிகள் என்று அவ்வளவு பெரிய விஷயம் வெளிப்படுவோம். அது போலவே இப்ப நம்முடைய புத்தியில தான் இந்த உலகம் தெரியுது. இப்ப இந்த உலகம்ங்கிற இவ்வளவு பெரிய விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? இது கேலக்சி, அதுல இங்க சோலார் இருக்கு, அதை சுத்தி இத்தனை கிரகங்கள் வருது, அதுல பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அந்த பூமியில இத்தனை ஜீவராசிகள் வாழுது அப்படின்னு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்ப இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனத்திலேயே தெரிஞ்சாலும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை தோற்றுவிக்கின்ற அந்த புத்தி எதன் அதிஷ்டானத்தில் இருக்குதுன்னு நீங்க விசாரணை பண்ணணும்ல. ஏன்னா அப்படியே சும்மா வந்து அந்த புத்தியை வெளிப்படுத்த முடியுமா? இப்ப ஒரு விதை வந்து சும்மா அவ்வளவு பெரிய மரத்தை உண்டாக்கி விட முடியுமா? அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவ்வளவு பெரிய மரத்தை நீங்க அந்த விதையில பார்க்க முடியலங்கிறதுக்காக அந்த மரம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அது மாதிரி இங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த புத்தியில அதற்கு ஆதாரமான ஒரு பொருள் இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்ப அதை விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க வேதாந்தம் என்ன சொல்ல வருது, எல்லாவற்றையும் நீக்கி எது மிஞ்சுகிறதோ அதுவே அந்த சாட்சி சைத்தன்யம். இங்க மாத்தியமிகன் என்ன சொல்றான்னா, ஒன்றும் மிஞ்சவில்லை என்று அவன் சொல்லிட்டான். மாத்தியமிகன்னா அந்த சனிகவாதிகள் பௌத்தர்கள் வந்து அங்க ஒன்றுமே மிஞ்சவில்லை என்றான். ஆனா நம்முடைய வேதாந்தம் அங்க எது மிஞ்சுகிறதோ அதுவே அந்த அறிவு, அதுதான் அந்த சாட்சி, அந்த சைத்தன்யம் என்று சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து சைத்தன்யம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து எதன் அடிப்படையில சொல்றதுன்னா சித்தினுடைய அடிப்படையில சொல்லப்படுது. சித்து தான் சைத்தன்யம் நம்ம அழைக்கிறோம். அதாவது சித்துங்கிற வார்த்தை தான் சைத்தன்யம்னு ஒரு வார்த்தையாக நம்ம மாத்தி பேசுறோம். ஆனா அங்க சித்து சைத்தன்யம்னு சொன்னா அது அறிவு, ஆத்மான்னு தான் பேரு. ஆனா அந்த அறிவு இருப்பதனால தான் நீங்க எல்லாம் அறியப்படுகிறது என்று நான் நேற்று வகுப்புல சொன்னேன். அதுக்கு திருமந்திரமும் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இங்க ஒன்றும் மிஞ்சவில்லை என்பது விவாதத்தின் மைய கருத்து. அதாவது விஞ்ஞானத்தும் விஞ்ஞானமும் சணிகவாதிகளும் அந்த ஒன்று மிஞ்சவில்லை என்றுதான் அவங்க சொல்றாங்க, அங்க சூன்யம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த விஞ்ஞானத்தை ஆத்மா என்கிறாய், ஆனால் அது ஒரு கணத்தில் தோன்றி அடுத்த கணத்தில் மறைகிறது. மின்னல் போல அந்த புத்தி வந்து பிளாஷ் ஆகுது, வந்து வந்து போகுது. அப்போ அப்படியானால் அது எப்படி நித்திய ஆத்மா ஆகும் என்று கேள்வி கேட்கிறோம். விஞ்ஞானவாதிகளுடைய தர்க்கத்தை அவனுக்கு எதிராக பயன்படுத்துவதையும் நம்ம பார்க்க முடியுது. வித்யுத் அப்ர நிமேஷவத் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த மூன்று உதாரணங்களும் மிகவும் கவனிக்கத்தக்கவை என்று இங்க பாக்குறோம். அதாவது வித்யுத்னா மின்னல், அப்புறம்னா அந்த ஒரு க்ஷணம், இந்த நிமேஷவத் அப்படிங்கிற மேகம் வந்து போகுது. ஒரு க்ஷணம் வந்து அப்புறங்கிற அந்த மேக கூட்டமும் வித்யுத்துங்கிற மின்னலும் தோன்றி மறைகிறது. அப்ப கண் இமைக்கிற அந்த நேரத்துக்குள்ள அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருது இல்லையா? இந்த மூன்றையும் நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா அந்த அனுபவத்தில் தெரிகிறது, ஆனா தோன்றி மறைகிறது. அப்ப வந்து போவது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அது ஆத்மாவாக இருக்க முடியாது. அது நிலையாக இருப்பதுதான் என்றைக்கும் ஆத்மா. ஒண்ணு வந்துட்டு போகுது அப்படின்னா அது ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது தோன்றி மறையும்னா அது அழியக்கூடியது தானே. அப்போ அழியாத ஒன்றுதான் ஆத்மாவாக இருக்க முடியும். அப்ப இதை விசாரணை பண்ணி பார்க்கும்போது அது அனைத்தையும் அறியும் அறிவாக அதுக்கு ஆதாரமான சாட்சியாக சைத்தன்யமாக இருக்கிறது என்று நம்முடைய வேதாந்த நிலைப்பாட இங்க புரிய வைக்கிறாரு. அதுதான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப இங்க சூன்யம் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம ரொம்ப கவனமா இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. மாத்தியமிகன் ஒன்றுமே இல்லை என்று குழந்தைத்தனமாக சொல்லவில்லை. அவன் சொல்வது எந்த பொருளுக்கும் சுயஸ்வரூபமான சுதந்திரமான நித்திய இருப்பு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவன் சொல்றான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இவர் புரிய வைக்கிறாரு. அதாவது நம்ம வந்து சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அங்க ஒன்றுமே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு குழந்தைத்தனமா கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாவே பேசுறானே நம்ம வச்சுக்கலாமே. அப்ப எந்த பொருளுக்கும் அந்த சுயஸ்வரூபமான சுதந்திரமான நித்தியமான இருப்பு இல்லை, அதனால அது சூன்யம் என்று அவன் சொல்றானே கூட நம்ம வச்சுக்கிட்டாலும் அதுவும் கூட நமக்கு வேறாக தெரிகின்ற ஒரு விஷயம் தானே. ஆனா அதையும் அறியும் ஒரு அறிவு இருக்குது இல்லையா? அது மட்டும் தானே நித்தியமாக இருக்க முடியும் என்றுதான் இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தத்துக்கும் மற்ற மதம் சார்ந்தவர்களுக்கும் உண்டான ஒரு வாதமா இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வேதாந்தம் என்ன கேக்குது அப்படின்னா, அந்த பூர்வ பட்சிகள் கிட்ட, எதிராளிகள் கிட்ட, எதிர்த்து வாதிடுபவர்கள் கிட்ட, எதுவும் இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? அப்போ சூன்யம் அங்கு ஒன்றும் இல்லை என்று நீ சொல்கிறாய், அல்லது இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீ வந்து எந்த பொருளுக்கும் சுயஸ்வரூபமான சுதந்திரமான நித்திய இருப்பு இல்லை என்றே சொல்வதாக கூட நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அப்போ நீ விசாரணை பண்ணி பார்த்து அது நித்தியமான இருப்பு இல்லை என்று சொல்கிறாய். அப்போ அதை சொல்பவன் யார், எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொண்டவன் யார் என்று நாம் ஒரு கேள்வியை இங்கு வேதாந்த சாஸ்திரத்துல எழுப்புகிறோம். அதாவது எனக்கு அறியவில்லை என்று சொல்பவன் கூட அந்த அறியாமையை அறிந்தவன் யார் என்று கேள்வி நம்ம கேட்போம். அப்போ இங்கே தான் வேதாந்த சாஸ்திரம் வந்து ரொம்ப டெப்த்தில் போய் விசாரணை பண்ணி விவேகத்தால் அந்த இருப்பை காட்டி கொடுக்குது. அந்த இருப்பு வந்து அந்த அறிவும் அறியாமையும் அதனிடத்துல தான் இருக்கு. ஒன்று தெரியுதுன்னு சொன்னாலும் அதுதான் சொல்ல முடியும், ஒன்று தெரியலன்னு சொன்னாலும் அதுதான் சொல்ல முடியும். அதற்கு வேறாக இங்கே எதுவுமே கிடையாது. அதனால சூன்யத்தை பற்றி பேசுகிறவன் யார் என்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, அங்கேயே கூடஸ்த சாட்சி வெளிப்பட தொடங்குகிறது என்பதைத்தான் நாம் இந்த ஸ்லோகத்துல பார்த்து புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். அப்ப இதுதான் அருமையான விஷயத்த வெளிப்படுத்துறார். அடுத்தது 75வது ஸ்லோகம். அசத்தே வேதமித்யா தாவிதமேவ ஸ்ருதம் ததகா ஞானக்னேயாத்மகம் சர்வம் ஜகத் பிராந்தி பிரகல்பித்தம். இங்க என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல அந்த இல்லாமை மட்டும்தான் இருந்தது. இல்லாமைனா அந்த சத்து இல்லை, அசத்து. அதாவது சத்துங்கிற வார்த்தைக்கு எதிரில் வந்து அசத்துங்கிற ஒரு எதிர்ப்பதம் போட்டுக்கணும். சத்துன்னா இருக்கிறது, அசத்துனா இல்லை என்று பொருள். அப்ப ஆரம்பத்துல அசத்து மட்டுமே இருந்தது என்று ஸ்ருதியில் கேட்கிறோம். ஆகவே அறிவும், அதாவது நம்ம அறியக்கூடிய ஞானமும், அறியப்படுகின்ற விஷயங்கள், நியாயம் இருக்கு இல்லையா, ஞானம் நியாயம் ஆகியவற்றால் ஆன இந்த உலகம் முழுவதும் மாயையான பிராந்தியால் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த 75வது ஸ்லோகத்துல சொல்ல வர்றார். அதாவது இந்த ஸ்லோகத்தின் பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூர்வ பட்சிகள் நம்ம இடத்துல வந்து விவாதம் பண்ணக்கூடியவர்கள், வாதம் செய்யக்கூடியவர்கள் வந்து ஒரு பிரசித்தமான விவாதத்தை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதை வந்து உபனிஷதம் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லும் போது இதே வார்த்தையை சொல்லுது, சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த உலக ஆரம்பத்திலே அந்த இருப்பு மாத்திரமே இருந்தது அப்படின்ட்டு தான் நம்முடைய உபனிஷத்துல சொல்லப்படுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எதிர்த்தரப்பு ஆட்கள் வந்து பேசுறாங்க. அப்ப இங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு வித்யாரண்யர். அது என்ன சொல்றாருன்னா, அசதேவ இதம் அப்படின்னு இங்க அவன் கூறுவது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு உலகம் இல்லை, அப்படியானால் இப்போது தோன்றுவது உண்மையான இருப்பு அல்ல, ஒரு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அப்படிங்கிறத இங்க முன்னிறைப்படுத்தி சொல்றாரு. அதாவது இதுல இருந்து அந்த சூன்யவாதி வந்து அவனுடைய சூன்யவாதத்தை நிறுவ முயற்சிக்கிறான். இதமேவ ஸ்ருதம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து அவன் நான் சொல்றதுதான் கரெக்டு, அங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் நிரூபிக்க பாக்குறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பிடிச்சிட்டாரு வித்யாரண்யர். பிடிச்சிட்டு இங்க அவன் கூறுவது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன் உலகம் இல்லை, அப்படியானால் இப்போது தோன்றுவது உண்மையான இருப்பு அல்ல, இது ஒரு தோற்றம். இந்த கருத்து அமைப்பின் அடிப்படையில் அவன் சூன்யவாதத்தை நிறுவ முயல்கிறான். ஆனால் இங்கு முக்கியமானது இதம் என்ற சொல், இதை கவனிக்க வேண்டும்ங்கிறார். அப்ப இது என்று காட்டப்படுகின்ற அனைத்தும், இந்த உலகமாக இருக்கட்டும் பொருள்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நியாயங்கள் தானே, அறியப்படுகின்ற பொருட்கள் தானே, அவைகள் அனைத்தும் அனுபவ பொருட்கள் தானே, ஆனால் அவைகள் மாறுபடுகின்றன, இவற்றுக்கு நிரந்தர சத்தா இல்லை அப்படிங்கிறாரு. ஞான நியாய ஆத்மகம். அப்ப இந்த ஸ்லோகத்துல இரண்டு அம்சங்கள் பார்க்க முடியுது, ஞானம் என்ற அறிவும் நியாயம் என்ற அறியப்படுகின்ற விஷயமும் பார்க்க முடியுது. ஆனா இந்த இரண்டையும் சேர்த்துதான் நாம் அனுபவ உலகம் என்று சொல்கிறோம். ஆனா இங்க பூர்வ பட்சிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அறிவும் நிலையற்றது, அறியப்படுவதும் நிலையற்றது, எனவே இரண்டின் கூட்டுத்தொகையான உலகமும் நிலையற்றது, ஜகத் பிராந்தி பிரகல்பித்தம் அப்படிங்கிற வார்த்தை போடுறான். உலகம் பிராந்தியால் கற்பிக்கப்பட்டது. பிராந்தினா மனமயக்கம், அதாவது மனதினுடைய கற்பனை, கற்பனையினால் இந்த உலகம் கற்பிக்கப்பட்டது. அப்போ இது வந்து ஒரு பிராந்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைப்பது போல எடுத்துக்கணும். அப்ப நம்ம உலகத்தை பார்த்து உண்மையான சுய இருப்பு கொண்டதாக நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு மனக்கற்பனை, அது ஒரு தோற்றம், இதுவே மாத்தியமிகனின் நிலை என்று பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான வேறுபாட்டை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்க மாத்தியமிகனுக்கும் அத்வைத வேதாந்தத்துக்கும். மாத்தியமிகன் அப்படிங்கிறவன் பூர்வ பட்சி, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி. அவன் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவனா இருப்பான், சூன்யவாதத்தை கடைபிடிப்பவனா இருப்பான். அவர்களை மாத்தியமிகன் என்று அழைக்கிறார்கள். அவர்களுக்கும் அத்வைதிகளுக்குமான இங்கு மாறுபட்ட கருத்துக்களை பற்றி நம்ம விசாரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இருவருமே உலகம் பரமார்த்த சத்தியம் அல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதையும் நாம் இங்க பார்க்க முடியுது. ஏன்னா நம்மளும் அத்வைதிகளும் நம்ம என்ன சொல்றோம், உலகம் தோற்றம் தான் சொல்றோம், மாத்தியமிகனும் உலகம் தோற்றம் தான் சொல்றான். அப்போ பாரமார்த்திக சத்தியம் அல்ல அது, இந்த உலகம் என்பது உண்மை கிடையாது என்பதை நம்ம மாதிரி பாடங்கள் படிக்கிறவர்களும் ஏற்றுக்கொள்கிறோம், சூன்யவாதிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் எங்கு மாறுபடுகிறார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும் இல்லையா. அதாவது இங்க மாத்தியமிகன் என்ன சொல்றான், அந்த உலகம் இல்லை அது சூன்யம் அப்படிங்கிறான். ஆனா அத்வைதி என்ன சொல்றான், அந்த உலகம் என்பது மாயை, அந்த மாயைக்கு பின்னால் பிரம்மம் இருக்கிறது என்று சொல்கிறான். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம விசாரணை பண்ணி பிடிக்கலன்னா நம்ம தடம் மாறி போயிடுவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து மிகப்பெரிய ஞானி ஆகிய வித்யாரண்யர் தான் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம பண்டைய ரிஷிகள் சொன்ன நூல்களை எடுத்து சரியா புரிய வைக்கக்கூடிய மகான்களுடைய வரிசையில வித்யாரண்யர் வராரு. மற்றபடி சாதாரண ஆட்களுக்கு இதெல்லாம் புரியாது, சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா ஆதிசங்கரர் தான் இதை சொல்றாரு, ஆதிசங்கரருடைய சமஸ்கிருதம் நூல்கள் இருந்து எடுத்து தான் இவரும் பேசுறாரு. அப்ப இவர் என்ன இங்க தெளிவா நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, இப்ப மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப நீங்க பாக்குறீங்க. இப்ப மாயைனா என்ன, தோன்றி மறையக்கூடியதுதான மாயை. மாயைனா நீங்க மறைஞ்சு போயிடும், அது இல்லாமது இல்லாதது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. மாயை என்றால் இல்லாததை இருப்பது போல காட்டுகிறதுங்கிறதையும் ஒத்துக்கணும்ல. அது வரவே இல்லை அப்படின்னா நம்ம மாயைங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லையில. அதாவது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா அது சூன்யம் ஆயிடும். இப்ப சூன்யம்னா அங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப உங்க வீட்டுல வந்து முயல் இருக்கான்னு நான் கேக்குறேன், நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா திடீர்னு முயல் வந்து போகுதுன்னு சொல்லும் போது அதை சூன்யம்னு சொல்லுவீங்களா மாயைன்னு சொல்லுவீங்களா? எங்க வீட்டுல முயல் வந்துட்டு போச்சுங்க அப்படின்னா அது ஒரு மாயை மாதிரி வந்துட்டு போயிடுச்சுங்க, மறைஞ்சிடுச்சுங்க. திடீர்னு வந்ததுங்க, இங்கிருந்தோ முயல் குதிச்சு வந்ததுங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா மாயமா மறைஞ்சி போச்சுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்கல்ல. அப்ப மாயமா மறைஞ்சி போச்சு அப்படின்னு நீங்க சொன்னா வராத ஒரு பொருளை வந்து மாயைங்கிற வார்த்தை யூஸ் பண்ண கூடாது இல்ல. வரவே இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து மாயைங்கிற வார்த்தை தேவையில்லை. ஆனா வந்து விட்டு போகிறது அப்படிங்கிற இடத்துல மாயை தேவைப்படுது இல்லையா. அப்ப இந்த உலகம் என்பதை மாயை என்று அத்வைதி சொல்கிறான். ஆனால் மாத்தியமிகன் இந்த உலகம் என்பது சூன்யம், அங்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மாயை என்றால் வரவே இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப நான் பாக்குறேனே உலகத்தை, அனுபவிச்சுக்கிறேனே, தோன்றுதே. அப்ப இந்த உலகம் மட்டுமா தோன்றுது, என்னுடைய உறவுகளும் தோன்றுது. இப்ப என்னுடைய தாத்தா வந்தாரு, என்னுடைய பாட்டி வந்தாங்க, அவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி வாழ்ந்தாங்க, இப்ப காணாம போயிட்டாங்க, மாயை, ஏன்னா மறைஞ்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எங்க தாத்தா பாட்டி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை எடுத்து மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு வேணுங்கிற சாக்லேட்டு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அந்த தாத்தா பாட்டி இல்ல, எங்கப்பா போனாங்க அந்த தாத்தா பாட்டின்னு கேட்டா வந்தாங்க மறைஞ்சிட்டாங்க, ஒரே மாயமா இருக்குங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா வரவே இல்லைன்னு சொல்லுவீங்களா, தாத்தா பாட்டி வரவே இல்லைங்க, அவங்கள நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது இல்ல. இப்ப சூன்யவாதிகளுடைய கருத்து அப்படிதான் இருக்கு, உலகமே இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமான கருத்து. அதனாலதான் புத்த மதம் ஃபெயிலியர்னு நம்ம சொல்றோம். இந்த புத்த மதத்தை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் இந்த வேர்ல்டு இல்லை வேர்ல்டு இல்லைன்னுட்டு இருப்பானுங்க. ஆனா வேர்ல்டு இருக்கு, அதை பாக்குறவ யாருன்னு பாருங்க. உலகம் இல்ல உலகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கனால, அவனுடைய இருப்புனாலதான் உலகம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ஏன் நீங்க நீக்கணும்? நீங்க இருக்கிறதுனால கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது, தெரிஞ்சிட்டு போது, அதை ஏன் நீங்க நீக்கணும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்னுடைய உருவமே தெரியக்கூடாது அப்படின்னா கண்ணாடியே இருக்கக்கூடாது. ஆனா கண்ணாடி வந்துருச்சே, அப்ப என்னுடைய உருவம் தெரியத்தான் செய்யும். அப்ப நான் அந்த கண்ணாடியை உடச்சா எரிய முடியும், இருந்துட்டு போது நான் என் முகத்தை பார்த்து ரசிச்சுட்டு போறேன்னு நான் விட்டுட்டு போலாம்ல. அது மாதிரி இங்க உலகமே இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்லணும்? உங்க இருப்புனால உலகம் இருக்குது, ரசிச்சுட்டு போங்க, அதனால என்ன இருக்கு? ஆனா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது சூன்யவாதம். ஆனா இருக்கிறது அது தோன்றி மறைகிறது என்று சொல்வது அத்வைதம். அப்ப இங்கதான் அத்வைதிகள் அந்த சூன்யவாதிகளிலிருந்து வேறுபடுகிறார்கள் என்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க அத்வைதிகள் என்ன சொல்ல வராங்க, இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா, அந்த உலகம் மாயை என்பதை அதற்கு பின்னால் இருந்து ஒருத்தன் அறிந்து கொள்கிறான் அல்லவா, அவன்தான் சித்து, அவன்தான் சத்து, அதுதான் பிரம்மம் என்று நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப அந்த முயல் வந்துட்டு போச்சுங்கிறத ஒரு நீங்க வீட்டுல இருந்ததுனால பாத்தீங்கல்ல, பாக்குற ஒருத்தர் இருக்கிறதுனால தானே முயல் வந்துட்டு போச்சு. இல்லைன்னா உங்க வீட்டுல முயல் வந்துட்டு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப முயல் வந்தது போனதுன்னு ஒருத்தன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் வீட்டுல, அதனால நான் பார்த்தேன்னு நீங்க சொல்ல முடியும். அது மாதிரி இங்க இந்த உலகத்தை நான் பாக்குறேன், உலகத்தை நான் அனுபவிக்கிறேன், உலகத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் அனுபவத்துக்கு வந்து மறைஞ்சும் போகுது. அப்ப இது வந்து போகிற ஒரு விஷயம் என்பதை அறிகிற அறிவுதான் நான். அப்ப நான் என்றும் மாறாதவன், ஆனால் என்னால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆகவே இது மாயை. இதுதான் அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான கருத்து. அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் சத்தியம் ஜகன் மித்யா. ஜகன் மித்யான்னு தான் சொல்லுது, பிரம்மம் சத்தியம் ஜகன் அசத்தியம் அப்படிங்கிற வார்த்தை போடவே இல்லை. அசத்தியம்னு சொல்லிட்டா அது இல்லவே இல்லைன்னு ஆயிடும். அந்த வேத ரிஷிகள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. வேத ரிஷிகள் பிரம்மம் சத்தியம் ஜகன் மித்யா அப்படிங்கிற வார்த்தை தான் போடுறாங்க, ஜகன் அசத்தியம்ங்கிற வார்த்தை போடவே இல்லை. ஆகவே பிரம்மம் தான் இருக்கிறது, பிரம்மத்தின் இருப்பினாலே இந்த உலகம் தோன்றி மறைகிறது, அவ்வளவுதான். அப்ப இந்த உலகம் என்பது பிரம்மத்தின் சக்தி. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லை. அப்ப இந்த உலகத்தை நீங்க வெறுக்க வேண்டியதில்லை, ஒதுக்க வேண்டியதில்லை, நீக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் இருக்கிறதுனால கண்ணாடியில என் உருவம் தெரியுது, தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு நீங்க கடந்து போற மாதிரி, பிரம்மம் இருப்பதனால இந்த உலகம் இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டும் என்று கடந்து போக முடியும். ஆனா இந்த உலகம் இல்லவே இல்லைன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சூன்யவாதியா மாறிடுவீங்க, அப்பதான் நீங்க மாட்டுவீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த உலகமே இல்லை என்று சொல்பவன் யாருன்னு ஒரு கேள்வி நம்ம கேட்போம். உலகமே இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா, அப்ப நீ யாரு? சூன்யம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியா, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ யாருன்னு கேட்போம். அதுக்கு அவன் பதில் சொல்லணுமில்ல, அதுதான் அறிவுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா சூன்யவாதி வந்து தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த தெரியாததுனாலதான் அவனை பௌத்தன் சூன்யன் மாத்மிகன் அப்படின்னா நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்ப அதனால இங்க வேதாந்த சாஸ்திரம் அறியாமையை அறிந்தது யார், அந்த பிராந்தி என்று சொல்கிறாய் அல்லவா, அந்த பிராந்தியை அறிந்தது யார்? அப்போ இங்க அறிவாக இருக்கட்டும் அறியாமையாக இருக்கட்டும், அந்த இரண்டையும் எது அறிகிறதோ அதுதான் ஆத்மா, அதுதான் சத்து, அதுதான் சித்து, அதுதான் இருக்கிறது என்று இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தம் மட்டும் தாங்க நிரூபிக்கும். இதுதாங்க முடிந்த முடிவு. ஏன்னா வேற எந்த சாஸ்திரமும் இந்த இடத்துக்கு வர முடியாது, வேற எந்த சாஸ்திரமும் இந்த இடத்துல வராது. ஏன்னா மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த எதிர்ப்பனமான விஷயத்தையே இருக்குதுன்னு நம்போம், அதுதான் நம்ம உருவாக்கிய கடவுள். இப்ப நான் வந்து இருக்கிறேன், எனக்கு பிடிச்சமான கடவுள் சிவபெருமான் அப்படின்னா நான் சிவனை வணங்குவேன், ஆனா எனக்கு வேறாக சிவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. அல்லது நான் பெருமாள் பக்தனா இருந்தா நான் பெருமாளை வணங்குவேன், எனக்கு வேறாக பெருமாள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. அப்ப உடனே பெருமாளால என்ன எனக்கு செய்ய முடியும்னு எதிர்பார்ப்பு வேற எனக்கு வந்துடும். பெருமாள் ஏதாவது எனக்கு நல்லது செய்ய மாட்டாரா, அவர் குண்டியல்ல காசை போட்டால் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்க மாட்டாரா, அப்படி இப்படின்னு நான் பல தேவைகள் நிமித்தம் பெருமாளை கோயில் கோயிலாக தேடிக்கிட்டு சுத்த வேண்டியதாக போயிடும். அப்போ இது மாதிரியெல்லாம் வெளி விஷயங்களில் போய் மாட்டுது இல்லையா மனசு, அது வந்து மனதினுடைய அஜ்ஞானம். ஏன்னா அது புரியாததுனால அந்த அறியப்படும் பொருளையே தனக்கு வேறாக பார்க்கிறது. ஆனால் அந்த அறியப்படும் பொருளே அறிபவனாகிய அந்த அறிவு இருப்பதினால்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த திரிபுடியை எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அறிவு அப்படிங்கிறது ஆத்மா பிரம்மம், அறிபவன் அப்படிங்கிறது கூடஸ்தன் புத்தி. அப்போ இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா அறிபவன் மூலமா அனைத்தையும் அறியுது, அறியப்படுகின்ற உலகம். அப்போ அறியப்படுகின்ற உலகம்னா அங்கே எல்லாமே அடங்கிடும். அறியப்படுகின்ற பொருட்கள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டாலே, அறியப்படுபவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஏ டு இசட் எடுத்துக்கலாம். எறும்புலேருந்து யானை எடுத்துக்கோங்க, அல்லது எறும்புலேருந்து சூரியன் எடுத்துக்கோங்க, கேலக்ஸி எடுத்துக்கோங்க, எல்லாமே அறியப்படுகின்ற விஷயங்கள். அப்போ அறியப்படுபவன் அறிபவன் மூலமாக அறிகிறான், ஆனால் அந்த அறிபவனுக்கு ஆதாரமாக அறிவு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அறிவு தான் இங்கு சைத்தன்யம் சித்து, அது மட்டுமே இருக்கிறது, அதுவே சத்து அப்படிங்கிறத இங்க சனாதன தர்ம ரிஷிகள் வந்து நமக்கு ஆதி காலத்திலேயே நிரூபிச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க, நல்ல ஒரு அறிவை கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்த யாராலையும் தொடவே முடியாது. அதுக்கு பின்னாடி வந்தவெல்லாம் தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருந்தானுங்களே தவிர, அதை அறிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலியா ஒரு சிலர் தான் மாறினாங்க. ஆனாலும் இப்ப நாம ஒரு வகையில பார்க்கும்போது அவங்க எல்லாம் இல்லாமதான் போயிட்டாங்க. இன்னைக்கு சனாதன தர்மம் வந்து இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனா இடையில வந்த இந்த மற்ற மதங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு இல்லையா. அப்ப அதுக்கு என்ன காரணம், அவங்க விஷயம் வந்து மக்களிடத்துல எடுபடல, விசாரணை பண்ணி பார்த்து ஒத்துக்காதவன் அதை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப வெளியே வர்றவங்க வெளியே வர வர அவங்க குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. இப்படிதான் நம்முடைய தர்மம் வந்து இன்றைக்கு தலை தோங்கி நிற்குது, என்றும் அழியாதது சனாதன தர்மம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல இப்படி புரிஞ்சுக்குங்க. அடுத்தது 76. நிர்திஷ்டான விப்ராந்தே தேர பாவாத்மனோ அஸ்திதா சூன்யஷாபி சசாசித் வாத்தன்யதா நோக்திரஸ்யதே. இங்க என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் இல்லாத மாயை எங்கும் காணப்படுவதில்லை, ஆகவே ஆத்மா இருக்கிறது என்பது உறுதி. மேலும் சூன்யத்திற்கும் ஒரு சாட்சி இருக்கிறது, இல்லையெனில் சூன்யம் என்று கூறவே முடியாது என்று மீண்டும் அந்த சாட்சி சைத்தன்யத்தை ஆதாரமா அடித்தளமா நிரூபிக்கிறார் வித்யாரண்யர். அப்ப இங்க மாயையாக இருக்கட்டும் சூன்யமாக இருக்கட்டும், அந்த இரண்டுக்கும் ஆதாரமான ஒரு சாட்சி இருக்கு, சாட்சி சைத்தன்யம் இருக்கு. அது இருந்தால்தான் இதை மாயை என்று சொல்ல முடியும், சூன்யம் என்று சொல்ல முடியும். அப்ப இங்க அத்வைதி மாயை என்று சொல்றான், பௌத்தன் அதை சூன்யம் என்று சொல்றான். ஆனா இந்த சூன்யம் என்று சொல்பவன் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா, அது அந்த ஆத்மா இருப்பு பிரம்மம் அந்த சாட்சி சைத்தன்யம் தான் பதில் வந்தாகணும். அல்லது அது மாயை என்று ஒருத்தர் சொல்றான்னாலும், அந்த மாயை என்று சொல்பவன் யார், அவனும் சாட்சி சைத்தன்யமா இருந்தா தான் மாயைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் தானே சொல்றேன், இருக்கிறது வந்து விட்டு போனது தோன்றி மறைகிறது அப்படின்னு நான் தானே சொல்றேன். அப்ப சொல்பவன் யாரோ, வந்து விட்டு போகிறது மாயை என்று சொல்பவன் யாரோ, அவனே அந்த சைத்தன்யம், அவன் தான் அந்த ஆதாரம், அவனுடைய இருப்பினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத இங்க அருமையா புரிய வைக்கிறாங்க. அப்ப வித்யாரண்யர் இங்க ஒரு கேள்வி கேட்கிறார், ஆதாரம் இல்லாத மாயை எப்போதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். நிரதிஷ்டான விப்ராந்தி, இந்த இடத்துல வர்ற அந்த வார்த்தை, ஆதாரம் இல்லாத பிரம்மை, இது சாத்தியமான்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம அதுக்கு தான் வேதாந்த சாஸ்திரத்துல பாம்பு கயிறு உதாரணம் வச்சிருப்போம். ஆதாரம் இல்லாம உங்களுக்கு எங்கிருந்து பாம்பு வந்தது, கயிறு இல்லைன்னா அங்க பாம்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனா கயிறு இருந்ததுனால தானே நீங்க பாம்பு பாம்புன்னு பாத்துருந்தீங்க, கயிறு அந்த இடத்துல கிடக்கலன்னா நீங்க பாம்பை பத்தி பேச போறதே இல்லையில்ல. அப்போ இப்ப உலகம் உலகம்னு ஏன் சொல்றீங்க, பிரம்மம் இருப்பதுனால. பிரம்மம் இல்லைன்னா இந்த உலகத்தை பத்தி பேச வேண்டியதே கிடையாது. அப்ப பிரம்மம் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது, ஆனால் இந்த உலகம் இல்லை என்று சொல்பவன் தன்னையே மறுக்கிறான். அப்படிதான் பார்க்கணும், உலகம் இல்லை என்று சொல்பவன் தன்னையே மறுக்கிறான். ஏன்னா இப்ப பாம்பு இல்லை என்று சொல்றவன் கயிறே இல்லை என்று சொல்லணும்ல, ஆனா அவன் பாம்பு பாம்புன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், விசாரணை பண்ணி பாருப்பா அது பாம்பு தானு கண்டுபிடின்னு சொல்றோம். அப்ப உடனே அவன் டார்ச் லைன் போட்டு பார்த்து அந்த வெளிச்சத்துல ஆமா ஆமாங்க அது பாம்பு கிடையாது கயிறு அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறான்ல. அது மாதிரி இங்க நீங்க உலகம் இருக்கு இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப இந்த உலகம் உண்மையிலே இருக்கான்னு விசாரணை பண்ணி பாருங்க. நாமளே சொல்லும் போது நீங்க விசாரணை பண்ணி பார்த்தா உண்மைதாங்க, இந்த உலகம் என்பது பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல தோன்றுது, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல வெளிப்பட்டு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்ப பிரம்மம் இருக்கிறது, அந்த பிரம்மம் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது, அந்த கயிறு இருப்பதினால் பாம்பு இருக்கிறது. அப்ப பாம்பு இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது, தோன்றி மறையக்கூடிய ஒரு மாயை தான் பாம்பு. அது மாதிரி இந்த உலகம் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடாது, தோன்றி மறைகின்ற ஒரு மாயை தான் இந்த உலகம். அதை இல்லவே இல்லை என்று சொல்பவர்கள் தான் சூன்யவாதிகள். அதனால நீங்க இந்த இடத்துல ஏதாவது தவறான புரிதல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை அழிச்சிடுங்க, எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆங்கில எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிச்சுட்டு கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் அப்படின்ட்டு படிச்சுட்டு இந்த உலகம் இல்லவே இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த உலகம் இல்லவே இல்லை என்று சொல்பவன் யாரோ அவனுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த உலகம் இருக்கிறது என்பதை நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாம்பு பாம்பு என்று பதறுபவன் கயிறின் அதிஷ்டானத்தில் தான் அந்த பாம்பு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனா பாம்பு இல்லவே இல்லைன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு கயிறு மட்டும் கிடக்குதுன்னு சொன்னா அதை எடுத்துக்குவானா, என்னையா பாம்பே இல்லைங்கிற அப்புறம் கயிறு கிடக்குதுங்கிற அப்புறம் என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறியே அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதனால அவன் அறியாமையினால கயிறை பாம்பா பார்த்தான்னா அது அவனுடைய முட்டாள்தனம், நம்ம ஒத்துக்கிறோம். அவன் கயிறு வந்து பாம்பா மாத்தி புரிஞ்சுக்கிட்டான், அப்ப அவனை புரிய வைக்கிறோம், பாருப்பா வெளிச்சம் போட்டு பாருன்னு புரிய வைக்கிறோம். அது மாதிரி இங்க அறியாமையினால இந்த உலகம் உண்மை என்று நம்பி விட்டான், ஆனா இந்த உலகம் அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் இருப்பதை ஒப்புக்கொண்ட பிறகு, அந்த பிரம்மத்தின் இருப்பினாலே இது இருக்கிறது என்று புரிந்து கொண்ட பிறகு, இதுல அட்டாச்மெண்ட் தேவையில்லை, புரிஞ்சுக்கலாம் இருப்பது பிரம்மம் மாத்திரம்தான், அதனால நான் அது மட்டும்தான் இருக்குது, அதனுடைய வைபவத்தினாலதான் நீங்க எல்லாம் தோன்றி மறையுது. அப்ப இன்க்ளூடிங் நானுமே தோன்றி மறையக்கூடியவன் தானே. இப்ப இந்த பாடி எல்லாம் என்ன சாஸ்வதமா இருக்குமா, இப்ப நாம எல்லாம் அப்படியே காலகாலமா இருக்க போறோமா, ஒரு நாள் இந்த உடம்பும் போயிட போகுது. ஆனா இந்த உடம்புக்கு பின்னாடி இதையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறவன் எப்பொழுதும் இருக்க போறான், அவன்தான் நான் என்று நம்ம இங்க நம்மை நாம் உணர்வதற்கு தான் இந்த பாடமே. இப்ப இந்த பாடத்திட்டத்துக்குள்ள ஏன் வந்திருக்கிறோம், நம்ம இந்த பாடியை நானுன்னு அபிமானம் பண்றதுக்கா, அல்லது நான் ராமசாமி குப்புசாமின்னு நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கா, அல்லது நான் கலெக்டர் டாக்டர்ன்ட்டு நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்ல நான் வந்து செட்டியாரு முதலியாரு ஐயருன்னு சொல்றதுக்கா, இது எதுக்குமே நம்ம இங்க வரல. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னா, இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளவும் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்பின் சாராம்சம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அறிவு இருக்கு. அந்த அறிவு இருப்பதனால் இங்கே எல்லாம் இருக்கிறது. அப்போ அது வந்து போகின்றவைகளாக இருக்குது. இந்த உடம்பும் போயிடும், இந்த மனசும் போயிடும், இந்த உலகமும் போயிடும். அப்போ இது எல்லாம் வந்து போகின்றவைகள். ஆனால் என்றும் மாறாத ஒன்று இருக்கிறது, அதுவே நான். என்னுடைய இந்த உடம்பு மனசுங்கிற இந்த இருப்பினால் அது இருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். நானுங்கிற அந்த ரியாலிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியும் தெரியுமா? இப்ப நீங்க இந்த பாடி மைண்டு கிடையாது, நீங்க தான் இந்த பாடி மைண்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியும். இங்க ஒரு சின்ன மாற்றம் தான் நீங்க பண்ணணும். ஒரே ஒரு மாற்றம் என்ன பண்ணணும்னா, இவ்வளவு நாள் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த அகங்காரத்தை ஏற கட்டி வச்சுட்டு த்ரூ திஸ் பாடி, த்ரூ திஸ் மைண்ட், இந்த பாடி இந்த மனதை பயன்படுத்தி அந்த அறிவு பார்த்துக்கிட்டு இருக்கு, அறிவு பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சிட்டா இவங்களுடைய தனித்துவ அடையாளம் மறைஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க ஐயரு செட்டியாரு முதலியாருன்னு சொல்ற வார்த்தைக்கு அவசியமே கிடையாது. நான் கலெக்டர் டாக்டர் என்ஜினியர்னு சொல்ற வார்த்தைக்கு அவசியமே கிடையாது. என்னென்ன அடையாளம் உங்களுக்குள்ள ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோ அதை பூரா இறக்கி வச்சுட்டு அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படின்னு புரிஞ்ச பிறகு அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அந்த இருப்பின் சக்தி தான் இந்த சித்து பிரகாசம். அதனால அந்த வெளிச்சத்துல இதெல்லாம் அறியப்படுது. அதெல்லாம் அந்த அறிவின் இருப்பிலே இருக்கிறது, அவ்வளவுதான். அப்ப நான் இருப்பதினால் எல்லாம் இருக்கிறதுன்ட்டு அதுதான் உங்ககிட்ட உங்க மூலமா சொல்லும். நீங்க சொல்லக்கூடாது, அது சொல்லும். நான் இருப்பதினால் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு அதுதான் சொல்லணும். அது சொல்றதுக்கு ஒரு ஊடகமா உங்களை பயன்படுத்தணும். அப்ப நானே நீ, நீயே நான் அது சொல்லணும்ல. ஏன்னா நீ வேற நான் வேறன்னு சொல்லவே முடியாது. நான் தான் நீ, நீ தான் நான், அப்படி சொல்றவன் யாரு? அதுதான் அந்த அறிவு. அப்போ இங்க அறிவு மாத்திரமே இருக்கிறது, பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது. பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த இடத்துல நீங்க மாற்றம் பண்ணா மட்டும்தான் நீங்க அத்வைதியா மாற முடியும், அந்த ஆத்மாவா மாற முடியும், அந்த பிரம்மமா பிரகாசிக்க முடியும். ஆனா இந்த மாற்றம் உங்ககிட்ட நிகழாத வரைக்கும் நீங்க வந்து உடல் அபிமானமோ, நான் ஜீவன் என்ற அபிமானமோ, நான் மனசு, நான் மடையன், நான் பெரிய கலெக்டர், நான் பெரிய டாக்டர், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய புத்திசாலி அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க மனசு வெளிப்படுத்துதோ அது எல்லாம் உங்களுடைய அடையாளமா மாறிடும். ஆனா அந்த அடையாளத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து உண்மை வாழ்க்கை கிடையாது, போலி வாழ்க்கை தானே. ஏன்னா அது வந்து போற விஷயம் தானே, அது சாஸ்வதம் கிடையாது. இல்ல கலெக்டர்னா நீங்க கலெக்டராகவே இருப்பீங்களா? நீங்க அறிவாளினா எப்பயுமே அறிவாளியாவே இருப்பீங்களா? அதெல்லாம் இந்த உடம்பு மனசு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களை எவனை சீண்டவே மாட்டான். நீங்க பயங்கரமான மேதையாவே இருங்களேன், டெட் பாடி ஆன பிறகு அப்பா மேதை கீழே படுத்து கிடக்குறாரு, எவ்வளவு விஷயத்தை உலகத்துக்கு கொடுத்த மேதை, மகா மேதை அப்படின்னு உங்களை அப்ப மதிப்பானா? எப்போ டெட் பாடி இருக்கிறீங்கன்னு தான் கேட்பான். ஏன்னா எவ்வளவு பெரிய மகத்துவமான மேதையா நீங்க இருந்தாலும், உலகமே போற்றக்கூடியவரா இருந்தாலும், இறந்த பிறகு டெட் பாடி தானே. அப்ப அந்த மேதை அந்த மரியாதை எல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க? மக்கள் அந்த உள்ள இருக்கிற சைத்தன்யத்துக்கு தான் கொடுத்தாங்க. அது பிரகாசிச்சுக்கிட்டு இருந்ததுனால மேதை மாதிரி நீங்க இருந்தீங்க. இப்ப அது போயிடுச்சு, இது டெட் பாடி, தூக்கி வீசுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் மதிப்பு மரியாதையே இந்த பாடிக்கும் மைண்டுக்கும் இருக்குதுங்கும் போது இதையே நாம அபிமானிக்கணும், இதான விஷயமே. ஆனா நாம என்ன பண்றோம்? இதைத்தான் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய மேதை, நான் கலெக்டர், நான் டாக்டர்னு சொல்லிக்கிறோம். ஆனா எந்த அறிவும் உங்க சுய சொந்த அறிவு கிடையாது, அந்த அறிவு உங்க மூலமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் நீ செய்யற அப்படின்னு நம்ம கொண்டு போயிடணும். இது பக்தியில என்ன சொல்லுவோம்? என் செயலாவது ஒன்றுமில்லை இறைவா, எல்லாம் நீ செயலன்ட்டு மாணிக்க வாசகருடைய பாடல் எடுத்துக்கலாம். ஏன்னா மணிவாசக பெருமான் வந்து பக்தியில இதை இப்படி புரிய வைக்கிறாரு. ஆனா விசாரத்துல விவேகத்தால நீங்க பாத்தீங்கன்னா அந்த என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் நீ செயலே என அறியப்பெற்றேன்னு மணிவாசக பெருமான் சொல்றத அந்த அறிவை தான் சொல்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சிவபெருமான சொல்றாருன்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம உருவ வழிபாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, வந்துட்டா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடும். ஏன் அப்படின்னா அந்த உருவமும் அறியக்கூடியது இல்லையா, அது எப்படி இறைவனாக இருக்கும் முடியும், ஆத்மாவாக இருக்க முடியும்? இப்ப எதையெல்லாம் அழியுதோ அது அந்த அறிவாக இருக்க முடியாது, அது இறைவனாக இருக்க முடியாது. இப்ப நீங்க வச்சு வழிபடக்கூடிய ஒரு சிவலிங்கமே இருக்கட்டும், அந்த சிவலிங்கம் வந்து எப்படி இறைவனாக முடியும்? அது அழியவே அழியாதா? அதுவும் அழிஞ்சு போயிடும் நாளடைவில். அப்படியே அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆயிடும். அப்புறம் நீங்க ஹரப்பா மொகஜதாரால தோண்டி எடுத்த சிவலிங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேப் மாறி இருக்குது. ஏன்னா மண்ணுக்குள்ளேயே கிடந்ததுனால அப்படியே நாளடைவுல மக்கி போயிடும், ஒரு மாதிரி அது மாற்றம் அடையும். அப்ப மாறாதது எதுவோ அதுதானே பிரம்மம். மாறிக்கொண்டிருப்பது எப்படி பிரம்மமாக இருக்க முடியும்? அதனால உருவத்தில் இல்லாது உணர்வில் இருக்கிறது. ஆகவே உணர்வு தான் இங்க பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு தான் இங்க வேதம் சொல்லுது. அப்ப அதை நம்ம பிடிச்சிட்டோம்னா இங்க அது இருப்பதனால்தான் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் நமக்கு புரிய வரும். அதைத்தான் இங்க கயிறு பாம்பு மூலமா நிறுவனம் செய்யறாங்க, காணல் நீர் மூலமா நமக்கு நிறுவனம் செய்யறாங்க, நிறைய உதாரணங்கள், சிப்பியில் தெரிகின்ற வெள்ளி மூலமா நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவோ விஷயங்களை நமக்கு மகான்கள் புரிய வைக்கும் போது நம்ம அதை ஏத்துக்கணும் இல்லையா? அதை ஏத்துக்கிறதுக்கு தானே நமக்கு பகுத்தறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அதை வந்து அப்படியே ஏத்துக்கும்னு சொல்லி அவங்க திணிக்கவும் இல்லை இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்க, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கேயும் அறிவு தானே திருவள்ளுவர் முன் இருக்கிறார், நல்லா பார்க்கணும். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள்ங்கிறது என்ன, அந்த பிரம்மத்தை அந்த ஆத்மாவை அந்த அறிவையே சுட்டி காட்டுறாரு திருவள்ளுவர். சொல்றாரு மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான் சத்து சித்து அப்படின்னு எல்லாமே அதுதான் சொல்லிட்டாங்க மகான்கள். நமக்கு புரிய மாட்டேங்குது. நாம அறிவுன உடனே நம்முடைய நாலெட்ஜை நம்ம அறிவுன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம அறிவுனோட நாம நினைச்சுக்கிட்டோம், ஓ நான் இந்த பேனான்னு அறிஞ்சுக்கிட்ட, நான் அறிவாளி, என்னுடைய அறிவுனால்தான் நான் வந்து மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், இது பேனான்னு கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க சொல்றீங்க. ஆனா பேனா மெய்ப்பொருளா? மெய்ப்பொருளை அறியும் அறிவு வந்து உண்மை அறிவா? கிடையாது இல்ல. அதாவது நீங்க பேனான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மெய்ப்பொருள் அறியக்கூடிய அறிவை சொல்றேன் நான். திருவள்ளுவர் சொல்றது என்ன, அந்த மெய்ப்பொருளை எது அறியுதோ அதுதான் அறிவு. அப்ப அறிவே தன்னைத்தான் அறிகின்ற அறிவு, அப்ப எல்லாம் அறியும் அறிவு, அதுதான் இங்க பிரம்மம் என்று நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய சனாதன தர்மம் பிரம்மம்னு பேர் வச்சிருக்கு. மற்ற மதங்கள் எல்லாம் அதை பிரம்மம்னு சொல்றது இல்லை, ஏன்னா அவங்கதான் அதை கடவுளா மதிக்கிறது இல்லை. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் அதை வந்து இங்க கடவுளுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம், பிரம்மங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா அது உயர்ந்ததுங்கிறதுக்கு அதுக்கு மீனிங் ஆக்சுவலா. அதாவது இறைவன் மகத்தானவன் பரமன் பரமாத்மா அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ தெரியுமா, இருக்கிறதுலயே உயர்ந்ததுன்னு அதுக்கு அர்த்தம். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், கடவுள் அப்படின்னா ஏதோ அது நமக்கு வித்தியாசமா இருக்கணும், அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். கடவுளுக்கு உண்டான டெபினேஷனே நம்ம கிட்ட தப்பா இருக்குது. ஆனா இங்க மகான்கள் அதை புரிய வைக்கிறாங்க, கடவுள் என்றால் அது தூய அன்பு உணர்வு. நாரத பக்தி சூத்திரத்துல பார்த்தோம் இல்லையா, நாரத பக்தி சூத்திரத்துல அழகா நாரதர் சொல்றாரு, அன்பே சிவம். நீ சிவம்னு ஒரு கடவுளை நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி சிவம் உருவத்துல இல்ல, உன்னுடைய உணர்வுல இருக்காரு. எப்படிப்பட்ட உணர்வு, அன்பு உணர்வா இருக்கிறார், அன்பே சிவம் அப்படின்னு புரிய வைக்கிறாங்கல்ல. அப்ப உணர்வு தான் இங்க பிரம்மம், அப்ப அந்த உணர்வு தான் இங்க பிரக்ஞை, அப்ப அந்த உணர்வு தான் எல்லாத்தையும் உணருது, அப்ப அந்த உணர்வு தான் எல்லாவற்றையும் உணர்ந்து இது இது இன்னது என்று பகுத்தறியும் அறிவாவும் இருக்கு. அப்ப இங்க இருப்பது அதுதான், அது இருப்பதனால் எல்லாம் இருக்கிறது. அப்ப இருப்பது இருப்பு மாத்திரமே சத்து, ஆனா அந்த சத்தின் பிரகாசம் தான் சித்து, அதனால இந்த உலகம் அறியப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குது. நாம் இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்புறம் நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்துல நிறைய சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி நீங்க மாற்று கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஆயிடும், அப்புறம் நிறைய ஆத்மாக்கள் இருக்கிற மாதிரி ஆயிடும், அதுவும் தவறுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இங்க ஒரே ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் இருக்காரு, பிரம்மம் மட்டும் தான் இருக்குதுங்கிறதுல தெளிவா மாறிக்கணும். ஏன்னா நீங்க திருப்பி துவைதத்துல போயிட்டு நிறைய ஆத்மாக்கள் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அறியப்படுபவைகள் எல்லாம் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அப்ப அறிவுங்கிறது ஒண்ணுதானே, அப்ப ஒரே பரமாத்மா அவ்வளவுதான், ஒரே ஆத்மா அது பரமாத்மா மாத்திரமே. துவைதிகள் சொல்ற மாதிரி நிறைய ஆத்மா இருக்குன்னு நம்ம பேசக்கூடாது. இந்த பாயிண்ட்ல வந்த பிறகு அந்த வார்த்தையை நம்ம எரேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன், அதை பல இடங்கள்ல உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா கடந்து போறீங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் நான் பாக்குறேன், என்ன பண்றீங்கன்னா அந்த கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகங்கிறத மட்டும் விட்டுட்டீங்க. எல்லாம் நான் புரியுதுங்க கேட்கறேங்க ஓகேங்க, ஆனா நிக்க மாட்டேங்க அப்படின்னா அப்ப அந்த திருக்குறள் சொல்றது நம்ம மதிக்கலன்னு தான் ஆயிடுது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகங்கிற அந்த கடைசி லைன் எடுத்துக்கணும்ல, அதற்கு தகுந்த மாதிரி நான் நிக்கணும், அப்பதான் நான் படிச்ச கல்வியின் வேல்யூவே இருக்கு. ஆனா அதை நான் படிப்பேன் ஆனா நிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா படிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றோம், அதான் விஷயமே. அப்ப இங்க வேதாந்த சாஸ்திரம் அதான் சொல்ல வருது, நல்லா கத்துக்கோ, தப்பில்லாம கத்துக்கோ, தெளிவா கத்துக்கோ, எல்லா சந்தேகத்தையும் தீர்த்துக்கோ. தீர்த்துக்கிட்ட பிறகு நீ அதை இதுன்னு திருப்பி மாத்தி வளர்கிட்டு இருக்கவே கூடாது. ஒரே ஒரு சத்து மாத்திரமே இருக்கிறது, அது சித்தாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறது, அதுவே சத்தியம். அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை, வேற எதுவுமே கிடையாது. பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியம் நிரூபிக்கப்படுகிறது. வேதத்தினுடைய மகா வாக்கியம், பிரமாண வாக்கியம் இந்த ஒரே வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் ஒரு கோடி விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு கோடி கூட சொல்ல முடியாது, அது மில்லியன் பில்லியன் கணக்குல போயிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குறோமே அப்பவும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒரே வார்த்தை தான், பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. ஜெகன் அசத்தியம் கிடையாது, புத்த மத்த ஆட்களோட போய் சேர்ந்துக்கிட்டு அசத்தியம்னு சொல்லக்கூடாது, உலகமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மம் அதை தெளிவா நிரூபிக்குது. நான் இருக்கிறதுனால கண்ணாடியில உருவம் தெரியுது, பிரம்மம் இருப்பதனால இந்த உலகம் தெரியுது, அதனால தெரிஞ்சுட்டு போகுது, நீங்க ஏன் அதை உதாசீனப்படுத்துறீங்க, பிரம்மமே உலகமா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்கிறாரு. என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, அதனாலதான் உலகம் வந்து அனுபவத்துக்கு வருது, இல்லைன்னா அனுபவத்துக்கு வராது. அதுதான் இங்க இந்த சாஸ்திரம் இந்த இடத்துல சொல்ல வர்ற விஷயம். அது இங்க அழகா புரிய வைக்கிறாரு. திருஷ்டாரம் பசியே கிம், பார்ப்பவனை எதனால் பார்க்க முடியும், அப்படி பார்க்கப்படுகின்ற பொருட்கள் தனக்கு வேறான பொருட்கள். அப்ப அந்த பொருட்கள் ஒருபோதும் பொருளாக மாற முடியாது இல்லையா, அந்த உண்மை பொருளாக மாற முடியாது. ஆனால் அந்த உண்மை பொருள், அந்த மெய்ப்பொருளின்றி எந்த அனுபவமும் இங்கு கிடையாது. இதுதான் அந்த சாட்சி சைத்தன்யம், கூடஸ்த சாட்சி சைத்தன்யம் என்று இங்கு நிரூபணம் செய்கிறார். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த திரிபுடியில பேசும்போது உங்களுக்கு பல ஆங்கிள் நான் புரிய வச்சிருக்கேன். அனுபவம், அனுபவிக்கப்படுபவைகள், அப்புறம் அனுபவிப்பவன், மூன்று விஷயங்கள் எடுத்துக்கணும். அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள் அப்படின்னா, இப்ப நீங்க அனுபவிக்கப்படும் பொருளாக ஒரு விஷயத்தை எடுத்து இதன் மூலமா எனக்கு சுகம் கிடைக்குதுன்ட்டு நீங்க அனுபவிக்கலாம். ஆனா அந்த அனுபவிக்கப்படும் பொருளும் அந்த அனுபவமும் யாருக்கு, அனுபவிப்பவன் எங்கிருந்து வந்தான், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது இல்லையா. அனுபவிப்பவனும் கிடையாது, அனுபவிக்கப்படும் பொருளும் கிடையாது. அப்ப இங்க இறைவன் யாரு, அந்த அனுபவமே நான் தான் என்றான் கண்ணதாசன் பாட்டு. அந்த கண்ணதாசன் பாட்டை திருப்பி இங்க ஞாபகப்படுத்திக்கணும். மனையால் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பாறன இறைவன் பணித்தான், பிள்ளை பெறுவது ஏதென கேட்டேன், பெற்றுப்பாறன இறைவன் பணித்தான். அப்படி ஒவ்வொரு பாட்டா பாடிக்கிட்டே வருவார் ஒவ்வொரு லைன்னா. கடைசியா அந்த அனுபவமே, அதாவது எல்லாம் அனுபவித்தே அறிவது என்றால் இறைவா நீ ஏன் என கேட்டேன், அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவாருன்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்ப இங்க அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம் அப்படிங்கிற விஷயத்துல அந்த அனுபவம் இல்லாம இங்க அனுபவிப்பவனும் கிடையாது, அனுபவிக்கப்படும் பொருளும் கிடையாது. அப்ப அனுபவம் தான் இங்க இருக்குது, அனுபவிப்பவன் அதன் மூலமா வெளிப்படுறான், அவன் தான் இங்க கூடஸ்தன் புத்தி. அனுபவிக்கப்படும் பொருள் இந்த உலகம், அப்போ அனுபவம் தான் அங்க இறைவன். அப்ப இறைவன் இல்லாம உங்களுக்கு எதுவுமே இங்க அனுபவம் ஆகாது. அப்ப இங்க நான் அனுபவிக்கிறேன், நான் இப்படி துக்கப்படுறேன், நான் சுகப்படுறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் கெட்டு போயிட்டேன், நீங்க என்ன வேணா சொல்லிக்குங்க. அந்த சொல்றவனுக்கு பின்னாடி எவன் இருக்கிறானோ அவன் இருக்கிறதுனால்தான் உங்களால் இதெல்லாம் சொல்லவே முடியுங்கிறதுதான் இங்க அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான கருத்து. அவன் தான் சாட்சி, ஆனா அந்த சாட்சி வந்து எதுலையும் சம்மந்தப்பட மாட்டான், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஏதோ வந்துட்டான், உங்க உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டான், நீங்க படுற கஷ்டத்தை அவனும் படுறான், அப்படி இப்படி நீங்க போட்டு கற்பனை பண்ணிக்க கூடாது. ஏன்னா அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது, அதனுடைய அதிஷ்டானத்தில் எங்க எல்லாம் இருக்கிறதுன்னு தான் இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் அடிப்படையில சார்வாக்கர், இந்திரியவாதி, பிராணவாதி, மனோவாதி, விஞ்ஞானவாதி, சூன்யவாதி, இத்தனை வாதிகளை பார்த்துட்டோம். ஏன்னா இத்தனை பேரும் ஒவ்வொரு கோஷத்தை பிடிச்சிக்கிட்டானுங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, ஏகப்பட்ட பேர் உலகத்துல வேற வேற ஆங்கிள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா இத்தனை பேரையும் ஆராய்ந்து ஒரு பதில் சொல்றது அது எந்த சாஸ்திரம், வேதாந்தம் தான், வேற எந்த சாஸ்திரத்துக்குள்ளயும் இதுக்கு விடை கிடைக்காது. அப்ப இந்த அத்வைத வேதாந்தக்குள்ள நீங்க வரணும்னாலே பல பிறவிகள் புண்ணியம் செஞ்சா தான் வர முடியும். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வரணும்னா, ஏதோ நேத்து திடீர்னு கேட்டுட்டு இங்கெல்லாம் நீங்க உள்ள வரல, பல பிறவிகள் நீங்க எடுத்த முயற்சியினால உங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. ஏன்னா இத்தனை வாதிகளை வென்று வரணும் இல்லையா, இது சாதாரண விஷயமா? அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இங்க அத்வைதம்ங்கிறது முடிந்த முடிவாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தோட 76 ஸ்லோகத்தோட நிறுத்துவோம். அடுத்தடுத்து போகும்போது இன்னும் ஆழமான விஷயங்கள் எல்லாம் பேசுவார், அது ஆனந்தமய கோஷத்தை அடுத்து எடுக்க போறார். இப்ப நம்ம வந்து விஞ்ஞானமய கோஷத்தோட நிறுத்துக்கிறோம். ஆனந்தமய கோஷம் என்ன பண்ண போது, அது நமக்கு எப்படி பயன்பாட்டுல இருக்கு, அந்த ஆனந்தமய கோஷத்தினால நம்ம அறியப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, அது எப்படி காரண சரீரமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமா உடைச்சிரும். அதெல்லாம் நான் ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்திலையும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அது நான் நாளைக்கு டீப்பா பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு அதை தொட்டோம்னா அது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ அதனால நம்ம நாளைய வகுப்புல 77வது ஸ்லோகத்தை தொடங்குவோம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.